வாங்க, வணக்கம். இது என்ன தாண்டா சொல்ல வர மல்டி ட்ரிக்ஸ் கதை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி லாங்லா ஆங்ககோ சொலாங்ககோ பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு டெஸ்லா சீரீஸ் வந்து இப்போ தான் முடிஞ்சது. டெஸ்லா சீரீஸை வச்சுட்டு அதை மொத்தமாக கம்போஸ் பண்ணி ஒரு மூவி லைக் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒன்றை ரெடி பண்ணுறதுக்காக நாங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசி வச்சுருக்கிறோம். அது நடக்குமான்னு தெரில, நடந்தால் நல்லாயிருக்கும். சரி, இந்த மல்டிவர்ஸ் பற்றி மல்டி ட்ரிக்ஸ் பற்றி நீங்கள் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இந்த மூணு எபிசோடை நான் பார்த்ததே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு எபிசோட் போதும்னு நினைக்கிறேன். போனஸ் எபிசோடு இது. இதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கதை ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை நான் தான் எழுதுனேன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கதையெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு ஒரிஜினாகவும் வச்சுக்கிட்டு தான் இந்த கதையை எழுதலாம் இல்லை யோசிச்சு வச்சேன். எழுதுகிற அளவுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குது. சும்மா ஃப்ரீ டைமில் படிச்சுட்டு சும்மா இருக்கும்போது இந்த கதையை நான் ரெடி பண்ணேன். அந்தளவுக்கு இமேஜினேஷன் எனக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த கதையை பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, முதல்ல நம்ம இந்த கதைக்குள்ளே போக ஆரம்பிப்போம். லீனியராக சொல்கிறேன், நான் லீனியராக சொன்னது தான் ஒன்று குழம்பு போச்சு இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ராஜரா காலத்து கதை. அதில் வந்து ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பார், நெடிய நாதிரின்னு சொல்லிட்டு பயங்கரமான ராஜா. அவரு கூட ஒரு மந்திரி ஒருத்தர் இருப்பார், வயசானவர், மோகேஷ் தாத்தானே பேர் வந்துடுச்சு. திருப்புகழ் செல்வம் தான் அவரை சும்மா மோகேஷ் தாத்தா மோகேஷ் தாத்தான்னு சொல்லிட்டு கலாச்சிட்ருப்பான். அந்த திருப்புகழ் செல்வம் மூணாவது பையன். முதல் பையன் பேர் அறிவழகன், ரெண்டாவது பையன் பேர் அதிவீரன், நாலாவது பையன் பேர் சத்யானந்தன். இந்த மாதிரி அந்த ராஜா இருக்கிறார்ல நெடிய நாதிரி, அவர் அடிக்கடி மற்ற ஊர்லாம் பார்த்துக்கிறதுக்கு கிளம்பிட்டு வருவார். பயங்கரமான கிங்டம் இவங்களோட படம்லாம் யாராலுமே அசிச்சிக்கவே முடியாது. அதனால் இவரோட கிங்டம் இவர் கீழே இருக்கிற ராஜ்யத்தெல்லாத்தையும் பார்க்கறதுக்காக இவர் அடிக்கடி சுற்றுப்பயணம் போயிடுவார். போகும்போது என்னாகும், நிறைய பிரச்சனை நடக்கும். அதனால் எல்லாத்தையும் மோகேஷ் தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கின்னு தீத்து வச்சுருவாங்க எப்படியோ அவங்களோட மூளையை யூஸ் பண்ணி. பயங்கரமான அறிவாளிங்க. ஆனால் இந்த நாலு பசங்க இருக்கிறாங்க, நாலுமே டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி. இந்த சத்யானந்தன் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். அந்த சூரியனே ஒரு பால்ரா, அது போய் எத்துனாடான்னு கூட சொன்னாலும் அதையும் நம்பிடுவான் அவன். அந்தளவுக்கு முட்டா போயிடுவான். நம்ம இவன் இருக்கிறான்ல சத்யானந்தன், அவன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர். திருப்புகழ் செல்வம் சின்ன வயசுலேருந்து இந்த கன்னிங் அஸ் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவன் ஒரு கன்னிங் ஃபெல்லோ, ரொம்ப கன்னிங். எது பண்ணாலும் அவனுக்கு ஏதாவது லாபம் இருக்குமான்னு பார்த்து தான் அதை பண்ணவே ஆரம்பிப்பான். அதே மாதிரி நம்ம அதிவீரன் பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப செல்ஃப்லெஸ், யாருக்கு வந்தாலும் நம்ம எல்லோரும் கொடுக்கணும், எல்லோரும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரான். நம்ம அறிவாளகன் பற்றி பார்த்திங்கன்னா மூளை கிடையாது, சுத்தமாக கிடையாது, கால் கிலோ கூட மூளை கிடையாது. நான் பார்த்துங்களேன், அந்தளவுக்கு ஒரு பெரிய அறிவாளி. ஒரு மூளையை யூஸ் பண்ணவே மாட்டார், வெறும் புஜ பலங்கள் மட்டும்தான் அவருக்கு. சண்டை போடுவார், மற்றபடி அவங்க அப்பா தான் அவருக்கு எல்லாமே. இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருக்கும்போது சத்யானந்தம் எவனும் ஒரு போலீஸ் சாமியாரை நம்பி அவன் பண்ணு கிளம்பிட்டான். இந்த மாதிரி இமாலயாஸுக்கு போயிட்டு முத்தி அடைய போகிறான்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் கலாச்சாங்க. இருந்தாலும் அவன் கிளம்பிட்டான். ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சு அவங்க அப்பா இல்லாத நேரமாக பார்த்து சரி போனால் போதும் ஓய்ஞ்சு போதும்னு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சும்மா காட்டுக்கு வேட்டையாடுறேன்னு போனவன் எல்லா மிருகத்தோடையும் ஒம்பெழுத்துனோம் தான் நம்ம அறிவழகன். அறிவே இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் அறிவழகனே வெறும் உடம்பு மட்டும்தான் வரும்னு பார்த்தா அவன் உயிரோட இருந்தான். சம்மாடி கை காலெலாம் வீணு போச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு இவன் உயிரோட இருக்கிறதே மெடிக்கல் மிராக்கள்னு சொல்லிட்டாருன்னா பார்த்துங்க. அதோட நம்ம திருப்புகை செல்வனுக்கும் அறிவழகனுக்கும் அந்தளவுக்கு கனெக்ஷன் கிடையாது. ஆனால் அதிவீரன் இருக்கிறனால அவனுக்கும் இவனுக்கும் தான் இப்போது ஒரு போட்டி. என்னென்னா அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. கப்பலில் போகும்போது அவர் இப்போவுமே ஒரு கழுகு அந்த தோலில் வச்சுருப்பார். அந்த கழுகு அனுப்பிச்சி விட்ருக்குறாரு. அந்த கழுகு வந்து ஒரு லெட்டருமே ஒன்று எடுத்துன்னு வந்துருக்குது. அதில் வந்து எனக்கு அப்புறமா வந்து நான் இந்த மாதிரி மாட்டிக்கினேன், என் கப்பல் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு, நான் இறந்துடுவேன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை நான் வந்தேன்னா வந்துடுவேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த கோடு வந்து நம்ம பெரிய பையனானா அறிவழகனுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, அவர் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி வைக்கிறதுல பெரிய இது இல்லை. அப்புறமா என்ன ஆகுது, இந்த போட்டியே வைக்காமல் எப்படியாவது திருச்செல்வன் ஜெயிச்சிடணும்னு பார்ப்பான் திருப்புகை செல்வன், நம்ம அவங்க அண்ணனை. அதனால் போட்டியே வைக்காமல் இருக்கிறதுக்கு அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ட்ரை பண்ணுவான், நிறைய காரியம் பண்ணுவான், சாப்பாட்டில் விஷம் வைக்க ட்ரை பண்ணுவான், ப்ளா 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 எவ்ரி திங் ஹீ ட்ரைடு, பட் வரைக்காவலை. போட்டி நடக்குது, போட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் மூணாவது எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம கண்ணாயிரம். இந்த கண்ணாயிரன்ற பேரே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கொஞ்சம் சீரியஸான ஃபெல்லோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக கிடையாது. நம்ம கண்ணாயிரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான பல பல விஷயங்களை படித்தார். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஜியாமெட்ரி, மேக்ஸ், மூணுமே எனக்கு மூச்சே பிடிச்சிக்கும் போல் அவர் படித்ததெல்லாம் சொன்னான். அவர் இந்த மாதிரி ஒரு இந்தியன் இங்கிலீஷ் டிடெக்டிவ், இங்கிலாண்டில் தான் அவர் இருக்கிறாரு. அவர் கூட பேட்ஸன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு போஸ்ட்மேனாக வேலை செய்வார், ஆர்மியில் போஸ்ட்மேனாக இருந்திருப்பார். என்னடா இது, ஆர்மியில் போஸ்ட்மேனாக இருந்தாரா? ஆமாம், அவரும் கொஞ்சம் ஃபைட்லாம் பண்ணுவார் போல். சரி, அவர் விட்டுறாங்க, பேட்ஸனை விட்டுறாங்க. நம்ம கண்ணாயிரம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வாடகைக்கு தங்கிட்டுருப்பார் ஒரு தாத்தா வீட்டில். அந்த தாத்தாக்கும் கண்ணாயிரத்துக்கும் நல்லாவே தெரியும். அப்புறமா நம்ம பேட்ஸனும் இவருமே டிஃபரன்ஸ் தான். இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய இடத்து கேஸை. அதனால் நிறைய பேர் வந்து இவரை புகழ்ந்து தள்ளுவாங்க. கண்ணாயிரம் ஏற்கனவே நிறைய கேஸ் சால்வ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்கும்போது அந்த லண்டனில் இருக்கிற அவங்க அங்கே திடீர்னு நாலு பேர் காணாமல் போகிறாங்கன்னு வருது. திடீர்னு ஒரு எலும்பு கூட கிடைக்குது, அது ஒரு லேடி இருந்துன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதை நோட்டி பார்க்கும்போது சில பல விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தெரியுது. இவர் ஃப்ரெண்டு ஹேன்ஸ் கர்ப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இதை கன்சல்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹேன்ஸ் கர்ப் அவரும் காணாமல் போயிட்டார். அந்த நாலு பேரில் அவரும் ஒருத்தர். அவர் வீட்டுக்கு போனான்னு பார்த்தா அங்கே ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு, பாம்பு அடிக்கிற மாதிரி. அந்த பூபி ட்ராப்லாம் அழகாக தப்பிச்சு உள்ளே போகலான்னு பார்த்தா இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுச்சு. ஏற்கனவே உள்ளேருந்து ஒருத்தன் ஓடுறான், அவன் என்ன பண்ணியிருந்தான்னு தெரில, உள்ளே இருந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானா இல்லை எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போயிட்டானான்னு தெரில. நம்ம போலீஸ் கூட போனால் அங்கே போனால் அவன் போலீஸே இல்லை, இன்ஸ்பெக்டரோட ட்வின் பிரதர்னு தெரியுது. இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கண்ணாயிரம் பேட்ஸன்கிட்ட ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருப்பாரு, அதை வீட்டுக்கு போய்ட்டு படித்து பார்க்க சொல்லுவார். குடு குடுன்னு ஓடி போயிட்டு இன்ஸ்பெக்டரையும் இவர் காப்பாற்றிடுவார். அவர் குளோரோஃபார்ம் கொடுத்து வச்சுருப்பாங்க, அவரும் எப்படியோ ஓரளவுக்கு போதையிலேயே பேசுவார் அந்த மயக்கத்திலே. இந்த மாதிரி போயிட்டு அவனை காப்பாற்று, அவனை போட்டு தள்ளுறோம் அவன், அவனை காப்பாற்றுறதுக்காக, கண்ணாயிரத்தை காப்பாற்றுறதுக்காக பேட்ஸன் வராரு. நம்ம பேட்ஸனையும் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற ரெண்டு போலீஸையும் அவன் சுட்டுட்டு கண்ணாயிரம் நெத்திலேயே கை வச்சிட்ருக்கிறான், கண்ணை வச்சுட்டுருக்கிறான் சாரி. இந்த மாதிரி இந்த கதை இது வரைக்கும் போயிருக்குது. மூணாவது கதை பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெல்ம். இந்த கதை கொஞ்சம் அப்சர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் கற்பனை தானே, விட்டுருங்க. என்னாவது இந்த ப்ளூ ஹெல்ம் கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு அபண்டனான ஒரு ஆர்ஃபன், அந்த ஆர்ஃபனை வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று தத்தெடுத்து அவனுக்கு இந்த மாதிரி போர்க்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு கொலகாரனாக மாற்றுறாங்க, ப்ரொஃபஷனல் கொலகாரனாக, ஒரு ஸ்னைப்பராக மாற்றுறாங்க. தூரத்துலேருந்து பெரிய கண்ணை வச்சுன்னு சொல்லுவாங்க, பப்ஜி பிளேயர்ஸ்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவனை மாற்றுறாங்க. அவனுக்கு ஒரு சின்ன வயசில் ஃப்ரெண்டு இருக்கிற ஆர்மி பிரகாசம்னு சொல்லிட்டு அவனை பற்றி நமக்கு இதுக்கு மேலே எந்த டீட்டெயில்ஸும் தெரில. இவங்க இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அவன் நல்லவனா மாதிரி ப்ளூ ஹெல்ம், அவனோட பேர் நீலகண்டன், அதை வந்து ப்ளூ ஹெல்ம் மாற்றிக்கிட்டு நைட்டில் வந்து எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்ருக்குறாப்புல. தப்பு பண்ணால் தட்டி கேட்டு அவங்க கூட ஒரு மூணு பேர், ஒலிவியன், ஜெஷ், அப்புறமா ஹெம், இவங்க நாலு பேர் கூட ஒரு ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா, ஒரு ஏஐ, இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டே ஊரில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தட்டி கேட்டுட்டு தீவிரவாதிங்க ஏதாவது பண்ணாங்கன்னா, அதாவது டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்ததுன்னா அங்கே போயிட்டு அவங்களையும் கைங்கலமாக பிடிச்சி கொடுக்க வேண்டியவங்களாம் கொடுத்துருவாங்க. இதை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு ஸ்பேஸ் போயிடுது அந்த ஊருக்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே வந்த ஸ்பேஸ் இப்போ வந்து இவங்க என்னென்னு பார்க்கறதுக்குள்ள அங்கே மில்ட்ரி வந்து அதை சீஸ் பண்ணிடுறாங்க. சீஸ் பண்ணிட்டு அதை எசகி முத்துன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டை விட்டு என்னோட சொல்கிறாங்க. நம்ம எசகி முத்து அந்த ஸ்பேஸ் ஷிப் நோண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அது காணாமல் போயிட்டு அது எங்கே போச்சுன்னே தெரில. ப்ளூ ஹெல்ம் இதெல்லாம் பார்த்து செம்ம காண்டிட்டார், என்னடா இது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு வந்து எங்கேருந்தோ காஷ்மீர்லேருந்து ஒரு தீவிரவாதி ஒருத்தன் வரான், ட்ரெயினில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வந்து அந்த ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனையும் வெடிக்க வச்சுட்டு இந்த ஊருக்கு தான் இவ்வளோ நாளாக வர காத்துருந்தேன்னு சொல்லிட்டு அவர் குரலில் பேசிட்டு உள்ளே வந்துடுறாரு. அவருக்கு என்ன தான் மோட்டிவ்னோ நமக்கு தெரில. நாலாவது கதையை பற்றி பார்த்திங்கன்னா அது மேகியோட கதை. மேகி கதையில் பார்த்திங்கன்னா மேகின்ற ஒரு சின்ன பையன், நல்ல பையன், அறிவாளியான பையன், அந்த மாதிரி ஒரு பையன். அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரில, ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர் தான் வளர்க்குறாங்க அவனை. இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அந்த கதையில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் திடீர்னு வந்து யாரோ ஒரு அங்கிள் வந்து கையில் விசிட்டிங் கார்டு வச்சு கோடு போடுறாங்க. கோடு போட்டவுடனே அவன் திடீர்னு அடுத்த நாள் பெரிய அளவில் வளர்ந்துடுறான். அவன் எப்படி வளர்ந்தான் நமக்கு தெரில. அதனால் அங்கே வந்தால் இதுக்கு மேலே சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போர்வை அவனத்தை போத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். அந்த ஊரில் இந்த சச்சி ஃபாதரை எவனும் ஒருத்தன் ஜேவியர்னு சொல்லிட்டு கத்தின்னு போயிட்டான். அந்த பையன் வந்து இவங்க ஃபேமிலி மேலே போகிறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கிறாங்கன்னு நமக்கு இப்போ தெரியுது. அப்புறமா இதே தான் அந்த கதை போயிட்டு இருக்குது. இப்படி அந்த பையன் எப்படி வளர்ந்தான் நமக்கு தெரில, அவன் வந்தவங்க யாருன்னு தெரில. திடீர்னு எங்கே இருந்தால் சவப்பட்டியிலேருந்து எவனோ ஒருத்தன் பேசுகிறான், எனக்கு வேண்டியது இது எனக்கு தெரியுது அதுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. அவன் யாருன்னு தெரில, ஒரு வேளை வேம்பையராக இருக்குமான்னு தெரில. அஞ்சாவது கதை பற்றி பார்த்தீங்கன்னா விக்டர் ஆஃபர்ஸ் விக்டர் ஆஃபர்ஸ்ன்றது தான் அவன் பேர். அவன் டைமென்ஷன் கண்ட்ரோல் பேட்டர்னில் வேலை செய்கிறான். இவங்க இருக்கிறது 5வது டைமென்ஷன் பரிமாணம். அந்த பரிமாணத்தில் இவங்க கெப்லர் 717 சொல்லிட்டு ஒரு கிரகத்துக்கு போயிடுவாங்க. அந்த பூமியை செஞ்சுட்டு ரீ ஆர்கனைஸ் ஆன பூமிக்கு திருப்பி அவனை அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அவன் அவனோட பாஸ்ட்லாம் பற்றி நினச்சி பார்க்குறான். அவன் அங்கே கெப்லர் 717 எப்படி இருப்பாங்க மனுஷங்க, எவ்வளோ வெள்ளையாக ரொம்ப லைட் ஸ்கின்டா இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்றதுலாம் அவன் நினச்சி பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளூ ஹெல்ம் யூனிவர்ஸுக்கு புதுசாக ஒரு கமிஷனர் ஒருத்தர் போட்டிருப்பாங்க கருடன்னு சொல்லிட்டு, அவரும் அரைவிங்கில் வந்துட்டுருக்கிறாரு. இதெல்லாம் தான் இது வரைக்கும் இந்த மல்டி ட்ரிக்ஸ் ஸ்டோரியில் வந்திருக்கு. இந்த எபிசோட் பார்த்தாலே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் தான் வந்துருக்குது. நான் இதில் எந்த மியூசிக்கும் ஆட் பண்ணல. மியூசிக் ஆட் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக பிரச்சனையாக இருக்குது. சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டாடா பை பை. இந்த எபிசோடை பார்த்துட்டு நாலாவது எபிசோடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாரத்தில் வந்துடும் நம்புகிறேன். பை.